அருமையானவர்களே, இதிலே கவனிக்க வேண்டிய மற்ற விஷயம் என்னவென்றால், இந்த இரவு தொழுகையினுடைய ரகாத்துகளின் எண்ணிக்கை சம்பந்தமாக இதில் பலவிதமான பிரச்சனைகள். ரமதான் வரும் பொழுது இந்த பிரச்சனை சேர்ந்து வரும். சில நேரங்களில் பிறை பிரச்சனை ஒரு பக்கமாக, அது மாதிரி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, மக்கள் பிரச்சனைகளை ஆக்கிக் கொண்டார்கள். சரியான முறையில் அதனுடைய விளக்கங்களை பெறாத காரணத்தால் என் அருமையானவர்களே, இந்த இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அடுத்து கவலையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் விவாதிக்க தயார். மக்கள் என்ன செய்வாங்க? விவாதிக்க தயார். செயல்படுத்துறதுல பாத்தீங்கன்னா இல்ல, பேசுவார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் மனுத்தியால கணக்கு பேசுவார்கள். இரவு தொழுகையை பற்றி பேசுவார்கள். இப்படி பேசுறதுக்கு தயார். அங்க இரவு தொழுகையில போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பேசுறவங்க யாரும் இருக்க மாட்டான். இது சரி வருமா? அதாவது ஒரு மனிதர் நடைமுறைப்படுத்த வேண்டும், மார்க்கத்தை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் விரும்பு மார்க்கம் எதிர்பார்க்க. பேசுவது மாத்திரமல்ல, அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆனை சுன்னாவை பேசுகின்ற நாம் எத்தனை பேர்கள் குர்ஆனை ஓதுகிறோம்? குர்ஆனை ஒரு மாதத்துக்கோ அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை குர்ஆனை எத்தனை பேர் நம்மிலே முடிக்கிறோம்? குர்ஆனையும் ஹதீஸையும் பேசக்கூடிய நாம் எந்த அளவுக்கு குர்ஆனுடன் நம்ம தொடர்பு இருக்கிறது? பேசுவது மாத்திரமல்ல, நாம் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். என் அருமையானவர்களே, இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவனுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், நபி அவருடைய அந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இரண்டு இரண்டாக இருந்தது, இரண்டு இரண்டாகத்தான் இருந்தது. உங்களில் யாராவது ஒருவர் சுபகை அஞ்சுவார் என்றால் அவர் வித்ரை தொழுது கொள்ளட்டும் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. என இந்த செய்தியை வைத்து சிலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இரண்டு இரண்டாக எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம், இரண்டு இரண்டாக இரவு தொழுகை என்பது இரண்டு 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 இரண்டாகத்தான் என்று இந்த ஹதீஸ்ல வருவதிலிருந்து ஒருவருக்கு இரவு தொழுகை எத்தனை ரகாத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம், அவர் சுபகை அஞ்சுகின்ற பொழுது வித்ரு தொழுது கொண்டால் போதுமானது என்று சொல்வார்கள். உண்மையில இந்த ஹதீஸை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ஹதீஸ் மட்டும் வந்தால் பிரச்சனை இல்ல, இந்த ஹதீஸ் மட்டும்தான் வருது என்று சொன்னா அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இரவு தொழுகையுடைய அந்த ரக்காத்துகளின் எண்ணிக்கை சம்பந்தமாக ஹதீஸ் வருது, எண்ணிக்கை எத்தனை வருது. இந்த ஹதீஸ் எதை சொல்லுது என்று சொன்னா, இரவு தொழுகையுடைய முறையை சொல்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இரவு தொழுகைய எப்படி தொழ வேண்டும் என்ற முறையை இந்த ஹதீஸ் சொல்லுது. எப்படி? இரண்டு இரண்டாகவா, மூன்று மூன்றாகவா, நான்கு நான்காவா என்பதற்கு உங்களுக்கு இது என்ன கிடைக்குது? பதில் கிடைக்கிறது. இரண்டு இரண்டாகத்தான் இரவு தொழுகை தொழப்பட வேண்டும், மூன்று மூன்றாக அல்ல, நான்கு நான்காக அல்ல, அல்லது ஐந்து ஐந்தாக அல்ல, அல்லது ஆறு, இப்படி இல்ல, இரண்டு இரண்டாக என்ற முறையை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது. அப்ப எனவே விரும்பி எத்தனை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது. ஏன்? எத்தனை ரக்காத்துகள் நபி அவர்கள் தொழுதார்கள் என்பதற்கு பின்வருகின்ற ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தான் கேட்கப்படுது. நபியுடைய மனைவி, நபியுடைய மனைவிக்கு தான் நபியுடைய இரவு வணக்கத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கும். ஏனையவர்கள் தெரிந்திருப்பதை விட அதிகம் தெரிந்திருப்பதற்கு மிக வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது? நபியுடைய மனைவிமாருக்கு தான் இருக்கிறது. நபி அவர்கள் இரவு தொழுகையை வீட்டில் தான் தொழுதார்கள். மஸ்ஜிதில் தொழுது என்பது மிக மிக ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாட்கள் எண்ணிவிடலாம், அவ்வளவுதான் தொழுது இருக்கிறார்கள் ஜமாத்தாக. ஏனைய நாட்களெல்லாம் வீட்டில் தான் இதை தொழுதார்கள். அப்ப இந்த இரவு நபியுடைய இரவு தொழுகையை பற்றி நன்றாக யாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது? நபியுடைய மனைவிமாருக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமலானுடைய காலத்தில் இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானாக இருக்கலாம், ரமலான் அல்லாத ஏனைய காலங்களாக இருக்கலாம், இந்த காலங்களில் எல்லாம் 11 ரக்காத்தை விட நபியுடைய தொழுகை இரவு தொழுகை அதிகரிக்கவில்லை. அந்த தொழுகையை பொறுத்தவரையில் அதனுடைய நீளத்தை பற்றி, அந்த தொழுகை நபி அவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த அழகை பற்றி விவரிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க, அந்த ரக்காத்துகளுடைய நீளம், அதை நபி அவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த அழகு, அதை பற்றி எல்லாம் விவரிக்க முடியாது. அந்த அளவு நபி அவர்கள் நீளமாகவும் அழகாகவும் அந்த ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில் வருது. ஏன் பிரச்சனை கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம மக்கள் என்னது வேகமாக அடிக்கிறது. சில பள்ளிகளை 20 நிமிடங்கள்ல முடியும், சில பள்ளிகளில் 25 நிமிடம், அரை மணி காலத்துல எல்லாம் முடியும். இப்படி வேகமாக, ருக்குவும் கிடையாது சுஜூதும் கிடையாது, இப்படி வேகமாக முடிக்கிறது. வேகமாக முடிச்சிட்டு அப்ப இது முடிஞ்சா இல்லையா, அப்ப திருப்ப ஒரு தொழுகை வேணும். திருப்ப வந்து என்னது, அப்ப இரவுல மறுபடியும் தொழுங்க. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நமது இங்க நமது ஊர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரகாத்துகள் நீளமாக தொழப்படுவதில்லை, அவசர அவசரமாக வேக வேகமாக தொழுது முடிக்கப்படுது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், ஆரம்பத்தில் உங்களுக்கு வசன தோதி காட்டினேன், என்ன சொல்றான், வரத்திலில் குர்ஆன தருத்தீலா. இந்த வசனம் குறிப்பாக இரவு தொழுகையை பற்றி சொல்லுது. குர்ஆன வந்து அதனுடைய சட்ட திட்டங்களை பேணி முறைப்படி ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எங்க இரவு தொழுகையில சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி இது. ஆனாலும் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு வேகமாக குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுது. அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, சிலர்கள் என்ன செய்வாங்க, அலம் தரையில் இருந்து ஆரம்பிச்சு அது 2 தடவை ஓதி 20 முடிக்கிறது. இப்படி எல்லாம் வேகமாக முடிக்கிறது. இப்படி வந்து ஒரு தொழுகை அல்லாஹு தஆலா அந்த தொழுகையை நம்மை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான் என்றால், எவ்வளவு அழகாக அதை நாம் தொழ வேண்டும். இவர்கள் இப்படி ஒன்றை தம் மீது சுமத்தி கொண்ட காரணத்தால் அந்த தொழுகையினுடைய ஒழுங்குகள் எல்லாம் மீறப்படுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து நபிக்கு சலாம் சொல்கிறார். நபி அவங்க சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இர்ஜ ஃபஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, மறுபடியும் போய் தொழு, நீ தொழவில்லை என்று சொன்னார்கள். இப்படி 3 முறை நடக்குது. 3 முறை நபி அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நீ தொழல, தொழுதுட்டு வர்றாரு, தொழுதுட்டு வந்து சலாம் சொல்றாரு, நபி அவங்க சொல்றாங்க நீ தொழலன்னு சொல்றான். கடைசி அவர் நபி இடத்துல கேட்க, யாரோ சொன்ன தொழுகை கற்றுத்தாருங்கள். அப்ப நபி அவங்க தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. ருக்குவில் அமைதியை பேண வேண்டும், சுஜூதில் அமைதியை பேண வேண்டும், இப்படி தொழுகையுடைய முறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நறுமையானவர்களே, இப்படி வேகமாக தொழப்படுகின்ற இந்த தொழுகைகள் நபி அவர்கள் அந்த ஹதீஸுக்கு ஒப்பானதாகத்தான் இருக்கிறது. மிக வேகமாக தொழுவதன் மூலமாக அந்த தொழுகைகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை என்று அந்த ஹதீஸ் நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே நறுமையானவர்களே, நபியுடைய அந்த இரவு தொழுகை என்பது மிக நீண்ட ரகாத்துகளை கொண்டதாக இருக்கும், மிக அழகானதாக இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு செய்தி வருகிறது, புகாரியில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி 13 ரகாத்தன், நபி அவர்கள் இரவிலே 13 ரகாத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலே சொன்ன ஹதீஸுக்கு இது வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது. அதுல 11 வருது, இதுல எத்தனை வருது, 13 வருகிறது. நபி அவர்கள் இரவிலே 13 ரகாத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே வித்ரும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரகாத்துகளும் சேர்த்து தான் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இதை அறிவிக்கக்கூடியவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். எனவே இதில் முரண்பாடு கிடையாது. என்னது, இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது நபியுடைய இரவு தொழுகை 13 என்று சொல்லப்பட்டு அதில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரகாத்தும் சேர்த்து தான் இந்த ஹதீஸ் சொல்லப்படும். இது புகாரியிலே வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையானவர்களே, அந்த ஆதாரப்பூர்வமான புகாரியுடைய செய்தி நமக்கு எது அறிவிக்கிறது என்று சொன்னால், நபியுடைய இரவு தொழுகை என்பது 11 விட அதிகரிக்கவில்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துது. எனவே நறுமையானவர்களே, நபியுடைய சுன்னாவிலிருந்து நமக்கு ஒன்று நேரடியாக ஆதாரம் கிடைக்கும் பொழுது நாங்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும், அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நமது ஊர்களில் இப்படி நடக்குது, நமது ஊர்கள் எல்லா பள்ளியிலும் இப்படித்தான் நடக்குது, அல்லது வந்து ஹரத்துல இப்படித்தானே செய்யறாங்க, இதெல்லாம் வந்து என்னது கிடையாது, கேள்வி கிடையாது. குர்ஆனும் சுன்னாவும் தான் நாம் பின்பற்ற வேண்டியது. சுன்னாவிலே நமக்கு தெளிவாக ஆதாரம் கிடைக்கிறது என்றால் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையானவர்களே, நாம்